அவசர யூகம். சோகமே உருவாக முகம் கழுவாமல், தலை சீவாமல் காலை 10 மணிக்கே தபால் அலுவலகம் வந்து போஸ்ட் மாஸ்டரை சந்தித்து கேட்டார் அந்த பெரியவர், என் பெயரில் பார்சல் ஏதாவது வந்துள்ளதா என்று. காலையிலேயே ஒருத்தன் வந்து உயிரை வாங்குகிறான் என்று எரிச்சல் அடைந்தார் போஸ்ட் மாஸ்டர். பார்சல் இருந்தால் வீட்டுக்கு வரும், ஏன் காலையிலேயே என்னை கடுப்பாக்குகிறாய் என்று கத்தி தீர்த்தார். பெரியவர் தழுதழுத்த குரலில் தொடர்ந்தார், ஐயா, பார்சலில் உள்ளது போரில் மரணமடைந்த என் மகனின் அஸ்தி. வெட்கத்தால் தலைகுனிந்தார் போஸ்ட் மாஸ்டர். முதல் உலகப் போரில் கொல்லப்பட்ட இந்திய வீரர்களில் ஒருவருடைய தந்தையின் சோகக்கதை இது. எதற்கு வந்தீர்கள் என்று போஸ்ட் மாஸ்டர் கேட்டிருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது. நாமும் பல நேரங்களில் இந்த போஸ்ட் மாஸ்டரைப் போலதான் நடந்து கொள்கிறோம். டூ வீலரில் பெண்ணுடன் பயணம் செய்யும் நண்பரை பார்த்து இது யார் என்று கேட்காமல் இது உன் மனைவியா என்று கேட்பதும், சோகமாக காணப்படும் ஒரு பெண்ணிடம் என்னாச்சு என்று கேட்காமல் என்ன புருஷனிடம் தகராறா என்று கேட்பதும், கையில் மாலையுடன் வரும் நபரை பார்த்து என்ன சாவா என்று கேட்பதும், அவசர அவசரமாக நம் அறிவை நிரூபிக்க நாம் கேட்கும் அபத்த கேள்விகள். டூ வீலரில் செல்வது அவரின் தங்கையாக இருக்கலாம், சோகமாக காணப்படும் பெண்ணின் தாயார் இறந்திருக்கலாம், கையில் மாலையுடன் செல்பவர் கோயிலுக்கு போகலாம், கேட்டு தெரிந்து கொள்வோமே என்று நினைக்கலாம், நமக்கு யூகிக்க தெரியும் என்று மற்றவர்கள் மனம் பாதிக்கப்படும்படியான கேள்விகளை தவிர்ப்பது நாகரிகத்தின் முதல் படி. ஏனென்றால் மனைவியை தங்கையா என்று கேட்டால் வேடிக்கை, ஆனால் தங்கையை மனைவியா என்று கேட்டால் வேதனை அல்லவா? தோற்றத்தின் அடிப்படையிலோ அல்லது யூகத்தின் அடிப்படையிலோ அணுக இது விளையாட்டல்ல, பிறரின் உணர்வுகள். சென்னையில் சூரியன் அஸ்தமிக்கும் வேளையில் 5 நட்சத்திர ஓட்டலின் கடைசி தளத்திலிருந்து ஒரு நதியை பார்த்த வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஓட்டல் தொழிலாளியிடம், வண்ணமயமான சூரிய கதிர்களில் ஜொலிக்கிறதே, எங்கள் லண்டனில் தேம்ஸ் நதி போல இருக்கிறதே, இந்த எழில்மிக்க நதியில் நாளை நான் குளிக்க ஏற்பாடு செய் என்று சொன்னார். இது குமட்டும் கூவும் என்றார் தொழிலாளி. விசாரிக்காமல் தோற்றத்தால் போட்ட தப்பு கட்டளை இது. நமக்கு யூகிக்கும் அறிவு உண்டு, அதனால் தைரியமாக கணித்து கேட்டு பார்க்கலாம் என்று நினைப்பவர்கள் குற்றவாளிகள் அல்ல, வேண்டுமானால் அவசரக்காரர்கள் எனலாம். ஏனெனில் அறிவியல் ரீதியாகவே மனிதனின் ஹார்மோன்கள் அவனை அவசர யூகங்களுக்கு அழைத்து செல்லும் சக்தி படைத்தவை என்கிறது விஞ்ஞானம். அதனால்தான் நம்மில் பலர் இதுபோல் நடந்து கொள்கிறோம். இவ்விஷயத்தில் தேவை கொஞ்சம் கவனம், கொஞ்சம் பொறுமை. ஒரு தொழிலதிபர் அனுபவித்த கொடுமையை பார்ப்போம். பார்க்க சுமாராக உள்ள அவர் அன்று இரவு குடும்பத்துடன் பிரபல ஹோட்டலுக்கு சென்றார். காரை அவரே ஓட்டினார். ஓட்டல் வாசலில் காரிலிருந்து இறங்கிய அவரிடம் காவலாளி, டிரைவர்கள் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்றான். ஒரு வழியாக சமாளித்து குடும்பத்துடன் உள்ளே சென்றார் அவர். அங்கு அவர் மனைவி தடபுடலாக மெனு ஆர்டர் செய்தார். அப்போது வெயிட்டர் தொழிலதிபரை காட்டி, இவருக்கும் இதே மெனுதானா என்றான். அங்கும் கூனி குறுகி சமாளித்த தொழிலதிபர் வெளியில் வந்து காவலாளியிடம் 10 ரூபாய் நோட்டை நீட்டி டிப்ஸ் கொடுத்தார். நீங்கள் நல்ல டிரைவர் என்றான் அவன். பொறுமை இழந்த தொழிலதிபர் காரையும் மனைவியையும் சுட்டிக்காட்டி, யோ, இது என் கார், நான் இந்த பெண்ணின் வீட்டுக்காரர் என்றார். நம்மை பற்றி மற்றவருக்கு தெரியாது, ஆனால் மற்றவர்களை பற்றி நமக்கும் தெரியும் என்று நினைப்பது எந்த வகையில் நியாயம்? கேட்டு தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நம் கௌரவம் கெட்டுப்போய்விடாது. வயதில் பெருமளவு வித்தியாசம் இல்லாமல் இருந்தும் உடலமைப்பு காரணமாக எத்தனையோ ஜோடிகள் ஒன்றாக வெளியில் வர தயங்குகிறார்கள். ஏனென்றால் மனைவியை பார்த்து இவர் யார் என்று கேட்காமல் இவர் உன் அப்பாவா என்று நாம் கேட்டு விடுவோமோ என்ற பயம்தான். மாலையில் பிளாட்பாரத்தில் அலங்கோலமாக தூங்குபவர்கள் எல்லாம் குடிக்காரர்கள் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. நாள் முழுவதும் உழைத்த களைப்பால் மயங்கி விழுந்த நல்ல ஒரு தொழிலாளியாக கூட அவர் இருக்கலாம். அவர் எழுப்பி என்ன ஆச்சு என்று கேட்க வேண்டுமே, அல்லாமல் ஏன் இப்படி குடித்து உடம்பை கெடுத்துக் கொள்ளுகிறாய் என்று கேட்கக்கூடாது. அதேபோல் எங்கு அங்கு ஓடி இருப்பதை விற்று கடன்பட்டு விற்கிற விலைவாசியில் 500,000 ரூபாய் செலவு செய்து தன் அருமை மகளுக்கு கல்யாணம் செய்து வைத்த தந்தையிடம் ஆறுதலாக எவ்வளவு செலவாச்சு என்று கேட்க வேண்டுமே அல்லாமல், என்ன 200,000 ஆகியிருக்குமா என்று அவரை மட்டம் தட்டும் விதத்தில் கேட்கக்கூடாது. எனவே நம் விசாரிப்புகளை கேள்விகளோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். நாமே விடைகளை அளித்தால் பின் கேள்வி எதற்கு? 140 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவின் தலைசிறந்த ஹார்வார்ட் பல்கலைக்கழக வரவேற்பறையில் துணைவேந்தரை சந்தித்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக காத்திருந்தது சுமாராக உடையணிந்த ஒரு வயோதிக ஜோடி. உங்களை போன்றவர்களையெல்லாம் பார்ப்பதற்கு அவர் வேலையில்லாதவரா என்பது போன்ற வரவேற்பாளரின் அர்ச்சனைகளையெல்லாம் பொருட்படுத்தாமல் காத்திருந்தது. வேறு வழியின்றி அவர்கள் துணைவேந்தரை சந்திக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. என்ன வேண்டும் உங்களுக்கு? ஒரே ஒரு வருடம் இங்கு படித்த எங்கள் மகன் அகால மரணமடைந்து விட்டான். அவன் நினைவாக இங்கு ஏதாவது எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறோம். சாகிற மாணவர்களுக்கெல்லாம் நினைவு சின்னங்கள் எழுப்ப இது என்ன சுடுகாடா? பல்கலைக்கழகம் உங்கள் வசதிக்கேற்ப மாநகராட்சி மைதானத்தில் இதை ஏற்பாடு செய்யுங்கள். ஐயா, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள். நாங்கள் இப்பல்கலைக்கழகத்திற்கு ஒரு கட்டிடத்தை எங்கள் மகன் நினைவாக கட்டித்தர விரும்புகிறோம் என்றார்கள். என்ன விளையாடுகிறீர்களா? ஒரு கட்டிடம் கட்ட எவ்வளவு செலவாகும் என்று தெரியுமா உங்களுக்கு? இங்குள்ள கட்டிடங்களின் மதிப்பு 7.5 மில்லியன் டாலர்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்ட அந்த ஜோடி, ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க செலவு இவ்வளவுதானா என்று வியந்து அமெரிக்காவின் கிழக்கில் இருக்கும் அந்த பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியேறி மேற்கு கடற்கரையில் அவர்களுக்கு போட்டியாக அவர்களால் அவமானப்படுத்தப்பட்ட தங்கள் மகன் பெயரிலேயே 1885 அமைக்கப்பட்டதுதான் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகம். இன்று ஹார்வார்ட் 380 ஏக்கரில் இயங்குகிறது என்றால் ஸ்டான்போர்ட் 8180 ஏக்கரில் உள்ளது. இரண்டு பல்கலைக்கழகங்களிலும் சம அளவில் 15,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். அன்பாக விசாரித்திருந்தால் ஹார்வர்டுக்கு ஒரு கூடுதல் கட்டிடம் கிடைத்திருக்கும். கடுமையான போட்டியாளர் உருவாவதையும் தவிர்த்திருக்க முடியும். எனவே தோற்றத்தால் யூகித்தால் தீர்மானிக்கப்படுகிற விஷயங்கள் அநாகரிகத்தின் அடையாளங்கள் மட்டுமல்ல, ஆபத்தின் அறிகுறிகளாக கூட அவை இருக்கலாம். கவனமாக இவ்விஷயத்தில் நடந்து கொள்வது முன்னேற்றத்தின் முக்கிய படிகளில் ஒன்று. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள info@fiba.online.org அல்லது 0948508504 என்ற எண்ணிற்கோ தொடர்பு கொள்ளவும். நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.